வலது காவி மந்திரம் அவர் புரை மேதாவி அன்றி பூவில் அமித சஞ்சீவி அவர இல்லாதவரோடு பாவி நல்ல மன வாழ்வு பூவி வாழ்வினில் வாழ்வு மங்கள வாழ்வு வாழ்வினில் வாழ்வு மன வாழ்வு பூவி வாழ்வினில் வாழ்வு மறுவிய சோபன வாழ்வு.
நாம் எல்லோரும் எழுந்து நிற்கலாம். இப்பொழுது பாடல் தாளில் இருக்கிறதான பாடல் இரண்டை நாம் பாடும் பொழுது பிரைடல் மார்ச் அருமையான சகோதரி நம்மத்திலே கடந்து வருவார்கள். ஏதேனில் ஆதி மனம் உண்டான நாளிலே பிறந்த ஆசீர்வாதம் மாறாதிருக்குமே. வண்ணமாகவே நம்முடைய கரங்களில் உள்ள பாட்டு தாளில் உள்ளபடி வாசிக்கப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பாடம் சங்கீதம் 128. சங்கீதம் 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவமரக் கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். வாசிக்கப்பட்டதான இந்த வார்த்தையோடு கூட தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நம் எல்லோரும் உட்காரலாம். இப்பொழுது வார்த்தைக்காய் நாம் காத்திருப்போம்.
பிரியமானவர்களே, நாம் இந்த நேரத்தில் டேனியல் ராஜாவையும் மேசேயையும் பரிசுத்த விவாகத்தில் ஒன்றாய் இணைக்கும்படி தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஆதியிலே தேவன் மனுஷரை சிருஷித்த நாட்களில் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷித்தார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மார்க்கு 10:6-9 சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த விவாகத்தை சாதாரணமாகவோ அற்பமாகவோ எண்ணாதபடி விவாகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதென்ற நோக்கத்தை அறிந்து அனைவரும் தேவ சமூகத்தில் பயபக்தியாய் இருக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விவாகம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதென்றால், கணவனும் மனைவியும் தங்கள் வாழ்நாள் முழுசும் வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் ஒருவருக்கொருவர் ஐக்கியத்துடனும் அன்புடனும் வாழ்ந்து ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றவும் தேவநாமத்துக்கு மகிமையாக பிள்ளைகளை பெற்று அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்க்கவும் வேசித்தனம் இல்லாமல் அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்கவும் விவாகம் ஏற்படுத்தப்பட்டது. இப்ப ரெண்டு பேரும் எழும்பி நில்லுங்க. சபையாரை பார்த்து கேட்கிறேன், நமது சபை ஒழுங்கின்படியும் நமது தேசத்தின் சட்டத்தின்படியும் டேனியல் ராஜாவும் மேசியும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடி நியாயமான காரணம் இருக்குமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது தெரிவிக்காவிட்டால் இனி ஒருபோதும் தெரிவியாதிருக்க கடவர்கள். மாப்பிள்ளை பெண்ணை பார்த்து கேட்கிறேன், தேவ சமூகத்தில் இணைக்கப்படாத விவாகங்கள் விவாகங்கள் அல்லவென்றும் தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் மனுஷருடைய அந்தரங்களை குறித்து நியாயம் தீர்ப்பார் என்று அறிய கடவீர்கள். உங்களில் யாருக்காயிலும் நீங்கள் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கக்கூடாதபடி காரணம் இருக்குமென்றால் அதை இப்பொழுதே தெரிவிக்கும்படி கட்டளையிடுகிறேன். மாப்பிள்ளையை பார்த்து கேட்கிறேன், டேனியல் ராஜாவாகிய நீ மெஸ்ஸியாகிய இவளை உன் மனைவியாக ஏற்றுக்கொண்டு இவளை மாத்திரம் பற்றி கொள்வாயா? பெண்ணை பார்த்து கேட்கிறேன், மெஸ்ஸியாகிய நீ டேனியல் ராஜாவாகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு இவரை மாத்திரம் பற்றி கொள்வாயா? இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கொடுப்பவர் யார்? இந்த பெண்ணை இந்த மாப்பிளைக்கு கொடுப்பவர் யார்? பெண்ணோட அண்ணன். பெண்ணு வலது கையை பிடிச்சு மாப்பிள்ள வலது கையில கொடுங்க. பெண்ணு வலது கையை பிடிச்சு மாப்பிள்ள வலது கையில கொடுங்க. எங்களை நேசிக்கிற பலக பிதாவே, இந்த நேரத்திலும் அருமையான சோரன் டேனியல் ராஜாவையும் சகோதரி மேசியும் கணவன் மனைவியாக இணைக்க போறதுக்காக சோத்ரும். இவர்கள் தேவ சமூகத்தில் கொடுக்கிற வாக்குதான் இவர்களை இணைக்கிறது. இவள் கொடுக்க போற வாக்குறுதியை பயபக்தியோடு கொடுக்க உதவி செய்வீராக. இவள் கொடுக்க போகிற வாக்குறுதியை வாழ்நாள் முழுசும் காத்து கொள்வதற்கு இவர்களுக்கு கிருபையும் பலத்தையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். கொஞ்சம் ரெண்டு பேர் லேச ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்கணும். ரைட், மாப்பிள்ள சொல்ல வேண்டிய காரியம் பெண்ணை பார்த்து சொல்லணும். டேனியல் ராஜாவாகிய நான்,
டேனியல் ராஜாவாகிய நான்,
மெர்சியாகிய உன்னை,
மெர்சியாகிய உன்னை
இன்று முதல்,
இன்று முதல்
என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு,
என் மனைவியாக ஏற்றுக்கொண்டு
வாழ்விலும்,
வாழ்விலும்
தாழ்விலும்,
தாழ்விலும்
இன்பத்திலும்,
இன்பத்திலும்
துன்பத்திலும்,
துன்பத்திலும்
சுகத்திலும்,
சுகத்திலும்
சுகவீனத்திலும்,
சுகவீனத்திலும்
உன்னை நேசிக்கவும்,
உன்னை நேசிக்கவும்
உன்னை ஆதரிக்கவும்,
உன்னை ஆதரிக்கவும்
உன்னை பாதுகாக்கவும்,
உன்னை பாதுகாக்கவும்
நாம் உயிரோடு இருக்கும் அளவும்,
நாம் உயிரோடு இருக்கும் அளவும்
உனக்கே,
உனக்கே
கணவனாக இருப்பேன் என்று,
கணவனாக இருப்பேன் என்று
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாக்கு கொடுக்கிறேன்.
பெண்ணை சொல்ல வேண்டும், மாப்பிளை பார்த்து சொல்ல வேண்டும். மெர்சியாகிய நான்,
மெர்சியாகிய நான்,
டேனியல் ராஜாவாகிய உம்மை,
டேனியல் ராஜாவாகிய உம்மை
இன்று முதல்,
இன்று முதல்
என் கணவராக ஏற்றுக்கொண்டு,
என் கணவராக ஏற்றுக்கொண்டு
வாழ்விலும்,
வாழ்விலும்
தாழ்விலும்,
தாழ்விலும்
இன்பத்திலும்,
இன்பத்திலும்
துன்பத்திலும்,
துன்பத்திலும்
சுகத்திலும்,
சுகத்திலும்
சுகவீனத்திலும்,
சுகவீனத்திலும்
உம்மை நேசிக்கவும்,
உம்மை நேசிக்கவும்
உம்மை ஆதரிக்கவும்,
உம்மை ஆதரிக்கவும்
உமக்கு கீழ்ப்படியவும்,
உமக்கு கீழ்ப்படியவும்
நாம் உயிரோடு இருக்கும் அளவும்,
நான் உயிரோடு இருக்கும் அளவும்
உமக்கே மனைவியாய் இருப்பேன் என்று,
உமக்கே மனைவியாய் இருப்பேன் என்று
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
வாக்கு கொடுக்கிறேன்,
வாக்கு கொடுக்கிறேன்.
கர்த்தர் இவர்கள் வாக்குறுதிகளை கேட்டார், நாங்களும் அதற்கு சாட்சிகள். இப்பொழுது ரெண்டு பேரும் முழங்கால் படியின்படி ஜெபம் பண்ண போறோம். சகோதரர் டேனியல் ராஜாவை, சாரி மெர்சி, ஆண்டவர் தாமே இந்த நேரத்தில் கணவன் மனைவியாக மாற்றியிருக்கிறார். இவர்கள் கொடுத்த வாக்கு இவர்களை இப்பொழுது கணவனும் மனைவியுமாக மாற்றியிருக்கிறது. அதனாலே கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாக நம்மளாரும் இருந்த வண்ணமாக கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ தாமே இவர்களை ஆசீர்வதிப்பீராக, எல்லா விதமான நன்மையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே கிருபையாயிரும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்ஸ். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, ஜீவாதிபதியே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னுடைய தேவனே, எல்லா நன்மைக்கும் ஊற்றும் காரணமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசுவே உம்மை சோத்திரிக்கிறோம். பல ஆயிரங்க வருடங்களுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்திலே ஆதாமை ஏவாளை இணைத்து அவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளை தந்து அவர்களை ஆசீர்வதித்த தேவன் இவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஈசாக்குக்கு ரெபேக்காளை அருளி வாழ்நாள் முழுசும் அவர்கள் சந்தோஷமாய் இருந்து மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக செய்த தேவன் இவர்களும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் இருக்கத்தக்கதாக இவருடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எல்லா விதமான நன்மையினாலும் இவர்களை நிரப்புவீராக. இந்த உலகத்துக்கும் இதற்கு பின்வரும் உலகத்திற்குள்ளைய நல்ல சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நிரப்புவீராக. போவாசுக்கு ரூத்தை கொடுத்து பெத்லகேமிலே அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தது போல இவர்களும் ஆசீர்வாதமாய் இருக்கத்தக்கதாக நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. சல்மோனுக்கு ராகாபை கொடுத்து அவர்கள் ஆண்டவரே ஒரு சந்ததியாக வாழத்தக்கதாக ஆசீர்வதித்த தேவன் இவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்களும் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததியாக மாறத்தக்கதாக ஆசீர்வதிப்பீராக. எந்த சக்திகளும் இவர்களை பிரிக்காதபடி நீர்தாமே இவர்களை பாதுகாக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சுகத்தையும் பலத்தையும் ஆயுஷ் நாட்களையும் அதிகமாக தந்து இந்த உலகத்திலே கர்த்தருக்கு மகிமையாக ஜீவித்து முடிவிலே நம்முடைய வருகையிலே நம்மை சந்திப்பதற்கு மனவாட்டியாக மாற்றுவீராக. ஆவிக்குரிய சரீரப்பரமான உலகப்பரமான எல்லா விதமான நன்மையினாலும் நிரப்பு. ஆண்டவரே கிறிஸ்துவின் சந்ததியாக உலகத்திலே உமக்கென்று ஜீவிக்க இவர்களை பலப்படுத்துவீராக. ஆவி ஆத்மா சரீரத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும். இன்று முதல் இவர்கள் குடும்ப வாழ்க்கை செய்யும் பொழுது கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் அவருடைய வழிநடத்தலையும் கண்டு கர்த்தர் தங்களோடு இருக்கிறார் என்பதை இவர்கள் அறியத்தக்கதாக உதவியும். இவர்களை காண்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே இவர்களை சாட்சியாக மாற்றும். ஆசீர்வதிய கிருபையாயிரும். உம்முடைய பலத்த கரத்தின் கீழ் ஒப்படைக்கிறோம், உம்முடைய இரத்தத்தின் கீழ் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக்கொள்ளும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன், ஆமென். உட்காரலாம். இந்த மணமக்களுக்காகவும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் பிரயோஜனமாக வேதத்திலிருந்து சில வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எபேசியர்கள் என்ன நிருபம் 5:25-28 வாசிக்கலாம்.
புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான்.
22:23 வாசிக்கலாம்.
மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராயிருக்கிறார்.
சரி, இந்த வசனங்களிலே நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், புருஷர்களே உங்களுடைய மனைவிகளிடத்தில் அன்பு கூறுங்கள். Husband, love your wives. டேனியல் ராஜா இப்பொழுது புருஷனாக இருக்கிறார், ஹஸ்பண்ட் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். மேசி இப்பொழுது வைஃப் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் இவர்கள் கொடுத்த வாக்கு அவிதமான அதிசயத்தை செய்திருக்கிறது. ஸ்தானம், இவங்களுடைய பொசிஷன் இப்பொழுது மாறிவிட்டது. ஹஸ்பண்ட் வைஃப் என்ற ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாங்க. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஹஸ்பண்ட், லவ் யுவர் வைஃப். புருஷர்களே, உங்கள் மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூற வேண்டும்? கிறிஸ்து சபையின் மேலே அன்பு கூர்ந்து அதற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். ஒரு கரைதரை இல்லாதபடி பசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள ஒரு சபையாய் அவர் பெறும்படியாக அவர் சபைக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி தன்னுடைய சொந்த சரீரத்தைப் போல பாவித்து அன்பு கூற வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல மனைவிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு 22 வை சப்மிட் யுவர் செல்ஃப் அண்ட் டு யுவர் ஓன் ஹஸ்பண்ட் ஆஸ் அன் டு த லார்ட். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு நீங்கள் எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்படிய வேண்டும். மனைவி வந்து பாடியாக இருக்கிறாள், ஹஸ்பண்ட் வந்து ஹெட்டாக இருக்கிறார். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறார், சபையானது சரீரமாக இருக்கிறது. இப்பொழுது ஹெட் அண்ட் பாடி யுனைடட் டுகெதர். டேனியல் ராஜா ஹெட்டு, மேசி வந்து பாடி. இப்பொழுது ஹெட் அண்ட் பாடி யுனைடடாக இருக்கிறது. அவள் இப்பொழுது ஒரே சரீரமாக இருக்கிறார். எப்படி சபையும் கிறிஸ்துவும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள், வார்த்தையினாலே நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம், செய்தியினாலே நம்ம இணைக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம். ஒரு நாள்ல நம்ம டைரக்டா ஆண்டவரோடு கூட இணைக்கப்படுவோம். இப்பொழுது இவர்கள் வந்து டைரக்டா இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹெட் அண்ட் பாடி யுனைடட் டுகெதர், இதுதான் மேரேஜ் யூனியன் என்று சொல்லுவது, விவாக யூனியன். இவர்கள் ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள், ஒரு கவனன் பண்ணியிருக்கிறார்கள். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் நாங்கள் வந்து உனக்கு உண்மையாக இருப்பேன், உனக்கு கணவனாய் இருப்பேன், உனக்கு மனைவியாய் இருப்பேன் என்று இப்பொழுது ஒரு ஒப்பந்தம் பண்ணியிருக்கிறார்கள். விவாக உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். இந்த உடன்படிக்கையிலே முடிபறிந்து நிலைத்திருக்க வேண்டும். இந்த வார்த்தை தான் இவர்களை கணவனும் மனைவியுமாக இணைத்திருக்கிறது. தன்னுடைய செய்தியில சொல்லியிருக்கிறார், குவஸ்டின் ஆன்சர் 64:8-30 கொடுத்த செய்தியில விதமாய் சொல்லியிருக்கிறார். மேரேஜ் பிலாங்ஸ் இன் த ஹவுஸ் ஆஃப் காட். விவாகமானது அது சபையில் தான் நடக்க வேண்டும். யூ ஆர் மேரிட் வென் யூ வவ் ஒன் டு அனதர். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் விவாகம் ஆயிருக்கிறீர்கள். மேற்கொண்டு அவர் சொல்லுகிறார், when you promise this girl, இந்த பெண்ணுக்கு நீ வாக்கு கொடுக்கும் பொழுது, you promise that man, இந்த பெண் இந்த புருஷனுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது, you will live true to him, நாங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையாக வாழுவோம் என்று வாக்கு கொடுக்கும் பொழுது, you take him to be your husband, you are married then, அப்படி வாக்கு கொடுக்கும் பொழுது நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு. அதனால மோதிரமோ காலியோ அல்லது மஞ்சக்கயிறோ எதுவுமே இல்லை, நீங்க கொடுக்கிற வாக்கு தான் நீங்க வந்து மேரீட் ஆயிருக்கிறீர்கள் என்பதை சொல்லுகிறது. மேற்கொண்டு அவர் இன்னொரு செய்தியை சொல்லுகிறார், யுவர் வவ் இஸ் சேக்ரெட், நீங்கள் கொடுக்க வாக்கு வந்து புனிதமானது. தட்ஸ் வாட்ஸ் மேரீஸ் யூ எனிஹவ், அதுதான் உங்களை விவாகம் செய்கிறது. இட் இஸ் யுவர் ஓன் வவ் டு காட் அண்ட் டு திஸ் மேன், தேவனுக்கும் இந்த மனுஷனுக்கும் வாக்கு கொடுக்கும் பொழுது, வென் யூ ப்ராமிஸ், நீங்கள் வாக்கு கொடுக்கும் பொழுது, யூ ஆர் மேரீட், நீங்கள் மேரேஜ் பண்ணியிருக்கிறீங்க. வேண்டாம் தாலி போடணும் மோதிரம் போடணும்னு சொல்லலை, உங்களுடைய வவ் தான் அது இணைக்கிறது. இதுதான் தேவனுடைய பரிபூர்ண சித்தம். மோதிரம் போடுவது அது வந்து பைபிள் படி இங்கே இல்லை, பைபிளில் இல்லை, பிரதர் பிரணாம் இந்த இடத்துல அவ்விதமாக சொல்லலை. அதனால் வென் யூ ப்ராமிஸ் யூ ஆர் மேரீட், இப்பொழுது வாக்கு கொடுத்துருக்கிறாங்க, இப்பொழுது மேரேஜ் ஆயிடுச்சு, இவர்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். மேரேஜ் சர்டிஃபிகேட் எதுக்கு அடையாளமாக இருக்கிறென்றால், ஆட்டுக்குட்டி ஆண்டைய ஜீவ புஸ்தல நம்முடைய பேர் இருப்பதுக்கு ஒரு வந்து அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய மேரேஜ், நமக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் உண்டு. எப்படி என்றால், நம்முடைய பேர் ஆட்டுக்குட்டி ஆண்டைய ஜீவ புஸ்தல இருக்கு. இதுதான் ரியல் மேரேஜ், இப்பொழுது அதுதான் நடந்திருக்குது என்பதை மனசில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், புருஷர்களே உங்களுடைய மனைவியிடத்தில் அன்பு கூறுங்கள். கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல அன்பு கூற வேண்டும். தன்னுடைய சொந்த சரீரமாக அன்பு கூற வேண்டும். மனைவி வந்து அங்கே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்களுடைய சொந்த புருஷருக்கு எந்த காரியத்திலும் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். இந்த லவ் அண்ட் ஒபீடியன்ஸ் இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரெண்டும் இருக்கும் என்றால், ரெண்டும் குறையாது இருக்கும் என்றால், அவருடைய வாழ்க்கை நிச்சயமாகவே இன்பமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென். இப்பொழுது நான் பைபிள்ல இருந்து ஒரு குடும்பத்தை சொல்லி நான் வந்து முடித்து விட போகிறேன். ரொம்ப கவனமா கவனிங்க, பெண்ணு மாப்பிள்ளையும் கவனிக்கணும், எல்லாருமே கவனிக்கணும். சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நம்ம கவனிக்கும் பொழுது ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஆபிரகாமுடைய குடும்பமானது ஆசீர்வதிக்கப்பட்டது. அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் இப்பொழுது இவர்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமை குறித்து முதலாவது நம்ம பைபிளில் என்ன காண்கிறோம் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
அடுத்த வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவன்.
இந்த வசனங்களிலே நம்ம என்ன காண்கிறோம் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார். God calling Abraham. God called Abraham and his wife. ஆண்டவர் ஆபிரகாமையும் அவனுடைய மனைவியையும் ஆசீர்வதிக்கிறார். நீ வந்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போக வேண்டும். உன் இனத்தையும் ஜனத்தையும் உன்னுடைய ஜாதிகளையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ. அங்கே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அதேபடி ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு போனான். அவன் ஊர் என்கிற கல்தேயாவிலே வாசம் பண்ணுகிறான். அது பாபிலோன்ல இருக்கிறது. இப்பொழுதும் அந்த இடம் இருக்கிறது. அந்த ஊர் என்கிற கல்தேயாவிலிருந்து ஆண்டவர் அவனை அழைத்தார். ஆதியாகமம் 15:7 வாசிக்கிறோம். உன் உன்னை ஊர் என்றும் கல்தேயாவிலிருந்து அழைத்த தேவன் நானே என்று சொல்லுகிறார். அங்கிருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு அழைக்கிறார். சுமார் 500 மைல் அவன் பிரயாணப்பட்டு போகிறான். காட் கால்ட் ஏப்ரகாம். ஆண்டவர் ஆப்ரஹாமை எப்படி அழைத்தார், அதனுடைய ரகசியம் என்னவென்றால், காட் கால்ட் ஏப்ரஹாம் பை எலெக்ஷன். ஆண்டவர் ஆப்ரஹாமை அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் படி அழைத்தார். காலிங் முதலாவதா அல்லது எலெக்ஷன் முதலாவதா? எலெக்ஷன் தான் முதலாவது. உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவன் தேவனுடைய சிந்தையில இருந்தான். ஹி வாஸ் அன் ஆட்ரிபியூட் இன் த மைண்ட் ஆஃப் காட். தேவனுடைய சிந்தையிலே அவன் ஒரு தன்மையாக இருந்தான். ஆண்டவர் ஏற்ற வேளையிலே ஒரு பெற்றோர் மூலமாக உலகத்துக்கு அவனை கொண்டு வந்தார். ஏற்ற வேளையிலே வார்த்தையானது அவனத்திலே வந்தது, தேவனுடைய சத்தம் அவனத்திலே வந்தது. நீ வந்து உன் இனத்தையும் ஜனத்தையும் புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. காலிங் அப்பொழுது வருகிறது. முதலாவது எலெக்ஷன். உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஆண்டவர் ஆபிரகாமை அவர் தெரிந்து கொண்டார். ஃபாதர் ஆஃப் பிலிபிலிவர்ஸ், விசுவாசிகளின் தகப்பனாய் இருக்கும்படியாக கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். காட் கால்ட் ஏப்ரகாம் பிகாஸ் ஹி ஹட் எலெக்டட் ஏப்ரகாம். ஆண்டவர் அவனை ஏன் அழைத்தார் என்றால் அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். உலகத்தில் 700 கோடி மக்கள் இருக்கிறார்கள், ஆனால் உங்களை என்னையும் அவர் அழைத்திருக்கிறார். இவை அது எப்படி அழைத்திருக்கிறார் என்றால், உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். நம்ம வந்து எலெக்டட் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்டு. எபேசியர் 1:4 விதமாய் சொல்லுகிறது. அந்த ஒரு தாய் தப்பன் மூலமாக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை கொண்டு வந்து ஏற்ற வேளையில சத்திய நம்மிடத்தில் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு நமக்கு வரும் பொழுது உடனே நம்ம அதை கேட்ச் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய சாபனத்தை விட்டுவிட்டு மனுஷனுடைய உபதேசங்கள், மனுஷனுடைய சாபனங்கள் மற்றும் மனுஷனுடைய மார்க்கங்கள், அஞ்ஞான மார்க்கங்கள், பாவ ஜீவியம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நம்ம வார்த்தைக்கு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. அவன் ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்தான், நம்ம ப்ராமிஸ் வேர்டுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல் தான் டேனியல் ராஜா வந்திருக்கிறார், அருமையான சோரி மேட்சியும் வந்திருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபெய்த். அவங்க வந்து தங்களுடைய உலக வாழ்க்கையை அவர்கள் விட்டுவிட்டு ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும்படியாக, அவருடைய வார்த்தைக்காக ஜீவிக்கும்படியாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். சத்தியம் வந்தது, சத்தியத்தை விசுவாசித்து இன்றைக்கு அவர்கள் வார்த்தையில வந்திருக்கிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் இவர்களையும் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க கூட 4வது வசனத்துல என்ன வாசிங்க, பின்பகுதியை வாசிக்கலாம்.
லோத்தும் அவனோடு கூட
போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. லோத்து ஆண்டவர் அழைத்தாரா? அழைக்கல. ஆபிரகாமை அழைத்தார், லோத்துவை அழைத்தாரா? லோத்து அவளோடு கூட போனான் என்று பைபிள் வாசிக்கிறோம். லோத்துவின் மனைவியும் போகிறாள். 2 couples பைபிள்ல நமக்கு வந்து 2 couples நம்ம வாசிக்கிறோம். 2 தம்பதிமார்கள், 2 பேரும் ஒரே நேரத்தில் எங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள். 1 ஏப்ரஹாம், 1 லோத். ஏப்ரஹாம் அவனுடைய மனைவியும் லோத்து அவனுடைய 2 couples அங்கே இருக்கிறாங்க. ஒருத்தர் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், அது நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது. இன்னொருத்தர் வந்து ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள், அது நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது, காட் கால்ட் ஏப்ரஹாம் பை எலெக்ஷன், ஆனால் லோத்தும் அவனுடைய மனைவியும் கர்த்தர் அழைக்கல. அவன் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அவன் என்ன செய்தான் என்றால், அவனும் ஆபிரகாமோடு கூட போய்விட்டான். அவனும் ஆபிரகாமோடு கூட பிரயாணம் பண்ணினான். அவனுடைய மனைவியும் போனார்கள். 2 couples அங்க வருகிறாங்க. 2 பேருமே கானான் தேசத்துக்கு வருகிறாங்க. 2 குடும்பத்தார் தம்பதிகள் வருகிறார்கள். ஒருத்தர் வந்து தேவனால அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, இன்னொருத்தர் அழைக்கப்படல. சகோதரன் டேனியல் ராஜாவை கர்த்தர் அழைத்திருக்கிறார். சகோதரி மேர்சியும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஒரு மனுஷனை அழைக்கும் பொழுது அவனோடு சேர்ந்து அவனுடைய மனைவியும் சேர்ந்து அழைக்கிறார். இப்பொழுது அவங்க வார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கிஃப்ட் என்றா, உலகத்திலேயே மிக நம்முடைய வாழ்க்கையில மிக பெரிய காரியம், த கிரேட்டஸ்ட் திங் இன் யுவர் லைஃப் வந்து வேர்ட் கம்ஸ் டு மீட்டர்ஸ். இதோ தேவனுடைய வார்த்தை நம்ம சந்திப்பது தான். இதுதான் உலகத்திலேயே மிக பெரிய அங்க சம்பவம். அதுதான் ஆபிரகாமை தேவன் சந்தித்து அழைத்தது தான் அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய காரியம். ஜனங்களுக்கு அதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது அருமை தெரியாது. நாங்கள் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்றிருக்கிறோம். அதனால சொல்லுகிறோம், என் வாழ்க்கையிலே மிக விசேஷித்த காரியம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை என்னை சந்தித்தது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த வார்த்தைக்குள்ள வந்தேன். இப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சொல்ல வேண்டிய சாட்சி. அதுதான் அதன் பின்பு நம்ம பைபிள்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன் என்று சொன்னார். You become a great nation. உனக்கு இந்த கானான் தேசத்தை எல்லாம் கொடுப்பேன்னு சொல்றார். ரெண்டு பிளஸிங் சொல்லுகிறார். உன்னையுடைய ஜாதியை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன், உனக்கு இந்த கானான் தேசத்தை சுதந்திரித்து மாய் கொடுப்பேன். ஒரு சந்ததி, ஒரு லேண்டு ஆண்டவர் கொடுக்கிறார். அதான் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்றால், உங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஆண்டவர் நமக்கு ஒரு தேசத்தை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், ஒரு வேர்ல்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதே சமயத்தில் இந்த உலகத்திலே நம்ம கிறிஸ்துவின் சந்ததியாக நம்ம வாழ வேண்டும், பெருக வேண்டும் என்று நம்மை போல தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளையும் பெற்று ஒரு சந்ததியாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டா அடுத்தபடியாக நம்ம கவனிக்கும் பொழுது ஆபிரகாமை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆதியாகமம் 12:8 வாசிக்கலாம்.
பின்பு அவன் அவ்விடம் விட்டு பயந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய் கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான்.
இதோ அவன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கெங்கே ஆபிரகாம் போனானோ அங்கெல்லாம் கர்த்தருக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். ஹி பில்ட் அன் ஆல்டர் ஃபார் த லார்ட். அதன் பின்பு தனக்கென்று ஒரு கூடாரத்தை போட்டு அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இந்த லோத்துவை நம்ம கவனிக்கும் பொழுது அந்த குடும்பத்தார், அந்த தம்பதியார் எங்கேயும் பலிபீடத்தை கட்டின மாதிரியோ அவருடைய நாமத்தை தொழுது கொண்ட மாதிரியோ இல்லை. அவங்க ஆண்டவரை வர்ஷிப் பண்ண மாதிரி இல்லை, பலிபீடத்தை கட்டின மாதிரி இல்லை. ஆனால் ஆபிரகாமை குறித்து நம்ம மறுபடியும் என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் எங்கெங்கே போறானோ, wherever Abraham went, he built an altar for God and worshiped him. இது ஆண்டவரை வந்து ஆராதித்தான். அதே போல நம்ம ஆல்டர்ல வந்து இதை நம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்கிறோம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்பொழுதுமே மிக சோத்திரம். அப்படி என்று நம்ம பாடல் பாடுறோம். அவருடைய நாம எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அவருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை வந்து டெடிகேட் பண்ணி தேவனை தொழுது கொள்கிறோம். ரோமர் 12:1-2 நீங்கள் உங்கள் சரீரங்களை பசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அதனால புத்தியுள்ள ஆராதனை என்ன? நம்ம நாமே ஒப்பு கொடுப்பது, நம்முடைய சரீரங்களை நம் இயேசுக்கென்று வாழும்படியாக, வார்த்தைக்கென்று ஜீவிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து தினமும் டெய்லி நம்ம ஒப்பு கொடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும். இவ்விதமாக ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆமென். ஆமென். He built an altar and worshiped the Lord. ஆனால் அந்த லோத்து அவன் எங்கேயும் பலிபீடத்தை கட்டின மாதிரி தொழுது கொள்ளும் இல்லை. அவனும் கிறிஸ்டியன் தான். அவனும் வந்து ஆவிக்கு ஒரு சேத் சந்ததியை சேர்ந்தவன் தான். அவனும் ஆவிக்குரியவன் தான். ஆனால் அவன் வொர்ஷிப் பண்ண மாதிரி எங்கேயும் தெரியல. அதே போல சில கிறிஸ்தவங்க வொர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஆண்டவர் அவளை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தரை விட்டு பின்வாங்கி போவார்கள், ஆராதனை செய்ய மாட்டார்கள். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை ஆராதனை செய்தான். ஆமே. இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரே தர சிலுவையில பலியானதுனாலே அந்தனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். வேறொரு பலி நமக்கு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்மை நாமே பலியாக ஒப்பு கொடுத்து, நம்மை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து தினமும் அவருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அடுத்தபடியாக நம்ம கவனிக்கும் பொழுது இது ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான், லோத்துவும் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் என்று பைபிளில் வாசிக்கிறோம். ரெண்டு கப்பிள்ஸ் இப்ப இவங்க கப்பிள்ஸா மாறி தம்பதியா மாறியிருக்காங்க. புது மன தம்பதியா இருக்கிறார். அதனால அவர் லோத்து தன் கண்களை எரடுத்து பார்த்தான். 10 வசனத்தை வாசிக்கலாம். அதாவது ரோமர் ஆதியாகமம் பதிமூணு பத்து வாசிக்கலாம்.
அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதி கருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்ததா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது.
லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். Lord lifted up his eyes and beheld all the plain of Jordan. யோர்தான் சமபூமி எல்லாம் பார்க்கிறான். அது ஏதேன் தோட்டத்தை போல பசுமையாய் இருக்கிறது. அங்கே சோதோம் குமாரா இருக்கிறது, நல்ல பட்டணமாய் இருக்கிறது, பெரிய பட்டணமாய் இருக்கிறது. அதனால நம்ம வந்து நம்முடைய ஆடு மாடுகளுக்கு அங்கே நல்ல தீவனம் இருக்கிறது, மேய்ச்சல் இருக்கிறது. அந்த பட்டணம் பெரிய பட்டணமாயிருப்பதனாலே நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம், நல்ல வருமானத்தை சம்பாதிக்கலாம் என்று அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். லார்ட் லிப்டட் அப் ஹிஸ் ஐஸ், தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து அந்த சோதோம் குமாராவுடைய அந்த சமவெளியை பார்த்து அங்கே போய் நம்ம வாசம் பண்ணலான்னு நினைக்கிறான். ஆனால் இங்கே கர்த்தர் என்னச்சு ஆபிரகாமை பார்த்து நீ உன் கண்களை ஏறெடுத்து பார் என்று சொல்லுகிறார். பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாம்.
லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கையும் மேற்கேயும் நோக்கி பார்.
இதோ கர்த்தர் ஆபிராமை பார்த்து நீ உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ மேற்கையும் கிழக்கையும் தெற்கையும் பாரு, இதெல்லாம் உனக்கு உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்லுகிற. பாருங்க, ரெண்டு பேருமே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார்கள். ரெண்டு கப்பிள்ஸ் அங்க இருக்கிறாங்க. இத முதலாவது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சோதோம் குமார பக்கமாய் போய்விட்டான். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார், இதெல்லாம் உனக்கு தான், அந்த லோத்து போன அந்த இடம் கூட உனக்கு தான், எல்லாமே உனக்கு தான் சொந்தம். இந்த லேண்ட் முழுசும், இந்த தேசம் முழுவதையும் உனக்கும் உன் சந்ததிக்கும் சொந்தமாக கொடுத்தேன். வாசிக்கலாம்.
நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும்.
நீ பார்க்கிற இந்த பூமி முழுசும், நீ எல்லா இடத்தையும் பாரு, நீ பார்க்கிற எல்லா இடம் எவ்வளவு தூரம் நீ பார்க்கிறியோ எல்லாமே இந்த தேசமே உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒருத்தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்பொழுது மாம்சத்தின்படி பார்க்கிறான், இன்னொருத்தன் கண்களை ஏறக்கும் பொழுது விசுவாசத்தின்படி பார்க்கிறான். அதனால ரெண்டு விதமான வாழ்க்கை இருக்கிறது, மாம்சத்தின்படி வாழ்வது, விசுவாசத்தின்படி வாழ்வது. நாம் வந்து மாம்சத்தின்படி ஜீவிக்காதபடி விசுவாசத்தின்படி ஜீவிக்கிறோம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். We walk by faith, not by sight. ரெண்டு குந்தியர் அஞ்சு ஆறுல வாசிக்கிறோம். நாம் தரிசித்து நடவாதபடி விசுவாசித்து நடக்கிறோம். அதனால இவர்கள் வந்து ஆபிரகாமை போல தரிசித்து என்ன நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். ஆனால் லோத்து தரிசித்து நடத்தான், வாக்ட் பை ஃபிளஷ், மாம்சத்தின்படி நடந்தான். அதான் உலகத்தின் மக்கள். நம்ம இன்னைக்கு வேறு பிரிக்கப்பட்டிருக்கோம். வி ஆர் எ செப்பரேட்டட் பீப்புள். வி வாக் பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே ஜீவிக்கும் பொழுது அந்த வாழ்க்கையானது விசேஷித்த வாழ்க்கை. We live in a world of perfect faith. உலக அவிசுவாசத்திலும் சந்தேகத்திலும் பயத்திலும் இருக்கும் பொழுது நம்ம வந்து விசுவாச உலகத்திலே ஜீவிக்கிறோம், பெர்ஃபெக்ட் ஃபெய்த்தில் நம்ம ஜீவிக்கிறோம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் ஆசீர்வாதமான வாழ்க்கை. அடுத்தபடியாக நம்ம கவனிக்கும் பொழுது பைபிளில் என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் பதினாலு பதினெட்டை வாசிக்கலாம்.
ராஜாக்களை
முறியடித்து வருகிறான். லோத்துமே அவனுடைய ஜனங்களை மீட்டுக் கொண்டு வரும் பொழுது அங்கே மெல்கிசிதேக் வந்து சந்திக்கிறார். உன்னதமான தேவனுடைய ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் சாலமின் ராஜாவாகிய மெல்கிசிதேக் அப்பவும் திராட்சரசம் கொண்டு வந்து ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம் மெட் மெல்கிசிதேக். ஆனால் பைபிளில் எங்கேயாவது நம்ம வாசிக்கிறோமா, லோத் டின் மீட் மெல்கிசிதேக். லோத்து வந்து மெல்கிசிதேக்கு சந்தித்ததே கிடையாது. ஆனால் ஆபிரகாம் இதை மெல்கிசிதேக்கு சந்திக்கிறார், மெல்கிசிதேக்கு ஆசீர்வதிக்கிறார். தேவன் எலோஹிமா இருந்தார், உலகத்தை உண்டாக்குறதுக்குனா நித்திய ஆவியா இருந்தார், எட்டர்னல் ஸ்பிரிட்டா இருந்தார். தேவன் ஆவியா இருந்தார், ஜலத்தின் மேல் அசைபாடினார். பின்பு அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து அவர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகும் பொழுது மெல்கிசிதேக், God in theophany, God in word form, தேவன் வார்த்தையாயிருந்தார். அதன் பின்பு அந்த மெல்கிசிதேக் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக மாம்சத்தில் வழிபட்டார். தேவனை பற்றிய மூன்று ஸ்தானங்கள், ஏலோஹிம், மெல்கிசிதேக், ஜீசஸ். அவர் மாம்சத்தில் வரும் பொழுது ஜீசஸ். மூணு கடவுள் கிடையாது. திருத்துவம் வந்து ஒரு மனுஷனுடைய தியாலஜி. அது திருத்துவத்தை விசுவாசிகள் தியாலஜிகள் காடை வழிபடுகிறாங்க. ஒரு அவங்களா கற்பனை பண்ணின ஒரு கடவுள். தேவன் மூன்று ஸ்தானங்களில் இருக்கிறார், ஏலோஹிம், மெல்கிசிதேக், ஜீசஸ். அதான் பிதா, குமாரன், பரிசுத்தார். மூணு நபர்கள் அல்ல, மூன்று ஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் நித்திய ஆவியாயிருந்தவர். இப்பொழுது ஆபிரகாமுக்கு ஒரு காடின் தியாபனி, ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலே வேர்ட் ஃபார்மாக அவனுக்கு தரிசனமாகிறார். பின்பு அதே கர்த்தர் வேர்டிகம் ஃபிளஸ், அவர் மாம்சத்தில் வரும் பொழுது இயேசு, அவர் என்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன், காட் மேனிஃபெஸ்டட் இன் ஃபிளஷ். இதுதான் பைபிள் சொல்லுகிறது. இந்த பைபிள் மூன்று கடவுளை சொல்ல, ஒரே கடவுளை சொல்லுது. இந்த அட்டையிலேருந்து அடுத்த அட்டை வரைக்கும் இட் இஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். விதமான வெளிப்பாடு இல்லாதபடி நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இல்லாதபடி போக முடியாது. அங்கே ஆபிரகாமுக்கு அந்த ரெவலேஷன் வருது. எலோஹிம் வந்து இப்பொழுது மெல்கிசிதேக்காக தரிசனமாகிறார். ஆனால் லோத்துக்கு அவ்விதமான தரிசனம் இல்லை. உலகத்தில் இன்னைக்கு நான் இருக்கு வெளிப்பாடு இல்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த ரெவலேஷன் வருகிறது. அந்த கர்த்தர் வந்து அவனை ஆசீர்வதிக்கிறார். இவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை ஆபிரகாம் பெற்றிருக்கிறான். சார், டேனியல் ராஜா விதமான வெளிப்பாட்டை பெற்றிருக்கிறார். சாரி, மேட்சி அந்த வெளிப்பாட்டில் வந்திருக்கிறாங்க. பெரிய ஒரு சந்தோஷம், மெல்கிசிதேக்க சந்திப்பது பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனுக்கு அவ்விதமான கிருபைகளை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அபிரஹாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். God made covenant with Abraham. ஆதியாகமம் 15 அதிகாரத்திலே நம்ம என்ன வாசிக்கிறோம்? 18 வசனத்தை வாசிக்கலாம்.
அந்நாளிலே கர்த்தர் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி.
ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணினார் பலியின் மூலம். ஒரு பலியை கொண்டு வர சொல்லுகிறார். அந்த பலியின் மூலமாக ஆண்டவர் ஆபிராமோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆதியாகமம் 15 வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிராமோடு கூட உடன்படிக்கை பண்ணி என்ன செய்யணும்? அந்த உடன்படிக்கை என்ன வந்தால், அன்கண்டிஷனல் கவனன்ட், நிபந்தனையற்ற உடன்படிக்கை. நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அந்த பலியை அவன் துண்டித்து வைக்கும் பொழுது அந்த ஈவினிங் டைம்ல அந்த பில்லர் ஆஃப் ஃபயர் அங்க வருகிறது. அந்த அக்னி சம்பவம் அந்த பலியின் உடை அங்க போகும் பொழுது கர்த்தர் அந்த அந்த அக்னி சம்பவத்திலிருந்து ஆபிரகாமோடு பேசினார், உன்னை உன் சந்ததி ஆசீர்வதித்த தேசம் அனைத்தையும் உனக்கு தருவேன் என்று. அன்கண்டிஷனல் கவனன், நிபந்தனையற்ற உடன், நானே உனக்காக எல்லாத்தையும் செய்வேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த கவனன்ல வந்திருக்கோம். அன்கண்டிஷன் கர்த்தர் கல்வாரியிலே நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இதை எல்லாத்தையும் உனக்காக நான் செய்து முடித்து விட்டேன். இட் இஸ் ஃபினிஷ்டு. உனக்காக நான் செய்து முடித்து விட்டேன். யூ ஜஸ்ட் பிலீவ் மீ. நான் உன்னை பரிசுத்தப்படுத்தி உன்னை மகிமையிலே கொண்டு சொல்வேன். நான் இந்த உலகத்தில் உன்னை நடத்துவேன், ஆசீர்வதிப்பேன். அப்படியாப்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் கவனன்ட் நமக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதன் பின்பு என்ன நம்ம காண்கிறோம் என்றால், ஆதியாகமம் 17 5 வசனத்தை வாசிக்கலாம்.
இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
இது ஆண்டவர் ஆபிராமுடைய பெயரை மாற்றுகிறார். லோத்துவினுடைய பெயர் மாற்றப்படல. He didn't get new name. அவன் வந்து புதிய நாமத்தை பெறவில்லை. ஆனால் இவன் புதிய நாமத்தை பெறுகிறான். ஆபிராமை வந்து ஆபிரகாம் என்று மாற்றுகிறார். ஆபிராம் என்று சொல்லும் பொழுது எக்ஸால்டட் ஃபாதர், உயர்ந்த தகப்பனார் என்று அர்த்தம். ஏப்ரஹாம் என்று சொல்லும் பொழுது ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன், அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லி அவனுக்கு ஆபிரகாம் என்று மாற்றினார். ஹேம் தன்னுடைய பெயரின் ஒரு பகுதியை அந்த ஹெச் அவன் சேர்க்கும் பொழுது இதோ அவனுக்கு மேற்கொண்டு அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அவனுடைய நேம் சேஞ்சு. அதே போல சாராய வந்து சாராள் என்று மாற்றுகிறார். 15 வாசிக்கலாம்.
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவருக்கு பெயராயிருக்கும்.
இதோ சாராள் என்பது அவனுடைய பெயராயிருக்கும். ஒரு ஹையர் பொசிஷன். அநேக ஜாதிகளுக்கு அவளை தாயாக ஏற்படுத்தினேன். மதர் ஆப் மெனி நேஷன். இப்பொழுது ஃபாதர், மதர் என்ற ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார். யூ ஆர் அ ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். சாராயை பார்த்து சொல்லாரு, நீ உன்னுடைய பெயர் சார, இத சாராள் என்று அழைக்கப்படும், அது நின்றிலிருந்து உன் பெயர் சாராள், நீ அநேக ஜாதிகளுக்கு தாயாக ஏற்பட்டிருக்கிறாய், ஃபாதர் அண்ட் மதர் ஒரு ஹையர் பொசிஷனுக்கு உயர்த்துகிறார். அந்த நேம் சேஞ்ச் ஆகும் பொழுது அவங்க ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வருகிறார்கள். இதுதான் உண்மையான வார்த்தையில வரும் பொழுது இந்த சலாக்கியம் கிடைக்கிறது. இதை இந்த தம்பதிகளையும் ஆண்டவர் அவிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தம்முடைய சபையை பார்த்து சொல்லுகிறார், அங்கே பிரதர் பிரனம் ஃபர்ஸ்ட் சீல சொல்லுகிறார், ஐ அம் கோயிங் டு கால் யூ பிரைட், நான் உங்களை சபை என்று சொல்லாதபடி உங்களை மணவாட்டி என்று சொல்லுகிறேன். மணவாட்டி சபை, இந்த கல்வரி டேபர்நாக்கில் மணவாட்டி சபையாக இருக்கிறது. உலகமெங்கிலும் ஆண்டவர் அந்த சபையை வைத்திருக்கிறார், நம்மில் அது ஒரு பாகமாயிருக்கும். சகல ஜனங்களிலும் ஜாதிகளிலும் மாசைக்காலம் இருந்து கர்த்தர் ஒரு ஜனத்தை தம்முடைய நாமத்துக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அந்த ஜனங்கள் வந்து பிரைட் என்று அழைக்கப்படுகிறார், சபை அல்ல, அவங்க பிரைடா இருக்கிறார்கள், கிறிஸ்துவின் மனவாட்டியாக இருக்கிறார்கள். அந்த ஹையர் பொசிஷனுக்கு இன்றைக்கு மாற்றிருக்கிறார், நமக்கு நியூ நேம் கொடுக்கப்பட்டிருக்கு. We see ourselves, our names are written in the Lamb's Book of Life. ஆண்டு ஆட்டுக்குட்டி ஆண்டு ஜீவபுஸ்தல் நம்முடைய பெயர் எழுதியிருக்கிறதை நம்ம காண்கிறோம். நம்ம பைபிளை வாசிக்கும் பொழுது நம்முடைய கேரக்டர் ஆனது இந்த பைபிளோடு கூட ஐடென்டிஃபை ஆகும் பொழுது, இந்த வார்த்தையோடு ஐடென்டிஃபை ஆகும் பொழுது, யூ சீ யுவர் நேம் இன் த லேம்ஸ் புக் ஆஃப் லைஃப், நீங்க ஆட்டுக்குட்டி ஆண்டு உங்களுடைய ஜீவ புஸ்தல் உங்களுடைய பெயரை காண்கிறீர்கள், உங்களுடைய நியூ நேமை நீங்க பார்க்கறீங்க. ஐ ஆம் த பிரைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றதான ஒரு ஸ்தானத்துக்கு அந்த நியூ நேமை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் லோத்துவும் அவனுடைய மனைவி பெயர் மாத்திர மாதிரியே இல்லை, அவங்க வந்து நாமினல் கிறிஸ்டியன்ஸ், டினாமினேஷனல் கிறிஸ்டியன், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு எந்த சேஞ்சும் கிடையாது. அடுத்தபடியாக நம்ம வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 18 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம்.
ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம்.
சரி, இங்கே 18 அதிகாரம் 3 இருந்து நம்ம தொடர்ந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு நேரம் கிடையாது. அதனால நீங்க அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில வர வர வந்து ஆண்டவர் அவனுக்கு அதிக அதிகமா வெளிப்படுத்திட்டு போறார். ஏலோகிமா இருந்தார், பின்பு மெல்கிசிதேக்கா வெளிப்படுத்தினார், பின்பு ஏல் சடாய் ஆக வெளிப்படுத்தினார். இப்பொழுது அவனுக்கு வந்து சன் ஆஃப் மேன ரிவீல் பண்ணுகிறார். ரெவலேஷன் ஆஃப்டர் ரெவலேஷன் அவனுக்கு வருகிறது. அந்த வெளிப்பாடு வர வர அவன் ஆவிக்குரியவனாக மாறிக்கிட்டே போறான். அந்த வெளிப்பாடு அவனை சேஞ்ச் பண்ணுகிறது. இப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுகிறார் என்றால், மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனாக வெளிப்படுகிறார். அவன் மம்ரே என்ற சமபூமியில இருக்கிறான், குடாரவாசல இருந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 3 பேர் அங்கே கிராஸ் பண்ணுகிறார்கள். அதுல ஒருத்தர் கத்தர், இன்னொரு 2 பேர் தூதர்கள். அந்த 3 பேர் 3 மாம்சத்துல அவங்க போறாங்க, மாம்ச சரீரத்துல மனுஷர்களாக போகிறார்கள். உடனே போயிட்டு அவன், ஆண்டவரே நீர் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தால் நீர் என்னுடைய வீட்டுக்கு வந்து கால்களை கழுவி ஆகாரத்தை புசித்து கொஞ்சம் இளைப்பாற வேண்டும் என்று சொல்லுகிறான். பாருங்க, அவனுக்கு அந்த வெளிப்பாடு வருகிறது. அந்த 3 பேர்ல அங்க வந்து ஒருத்தர் வந்து கத்தர் என்பதை அறிகிறான். அவர் எப்படி வந்திருக்கிறார், சாதாரண நம்மை போல ஒரு மனுஷனாக வந்திருக்கிறார். அதான் மனுஷகுமாரனுடைய ஊழியம். The son of man ministry came to Abraham. ஆபிரகாமுக்கு அந்த ஊழியம் வந்தது, அந்த மனுஷகுமாரனுடைய ஊழியம் வந்தது. தேவன் முதலாவது அங்க ஆபிரகாமுக்கு ஒரு மனுஷனாக, நம்மை போல ஒரு மனுஷனாக காட்சி அளிக்கிறார். அங்கே மரத்தடியிலே சாய்ந்து இதை ஆகாரத்தை புசித்து அவர் சொல்லுகிறார், மனைவியாகிய சாராள் எங்கே என்று சொல்லும்பொழுது, அவள் கூடாரத்துக்கு உள்ளே இருக்கிறாள், அவள் முதுகுக்கு அப்பால் அங்கே இருக்கிறார். இதோ ஒரு பிராண உற்பத்தி காலத்திட்டத்திலே நான் திரும்ப நான் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். பிராண உற்பத்தி திட்டம் என்றால் 10 months. வித்தின் 10 months என்ன சென்றால் சாராளுக்கு குமாரன் பிறப்பான். அப்பொழுது சாராள், நான் வயசாகி விட்டது, அது எப்படி ஆகும் என்று சொல்லும் பொழுது, கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? 14 வசனத்தை, இஸ் எனிதிங் ஹார்ட் டூ ஹார்ட் ஃபார் த லார்ட், கத்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லுகிறார். அதனால இப்பொழுது சாராக்கு அந்த ஃபெய்த் வருது. சாரா ரிசீவ்ட் ஸ்ட்ரென்த் டு கன்சீவ் சீடு பை ஃபெய்த். சாரா ரிசீவ்ட் ஸ்ட்ரென்த் டு கன்சீவ் சீட் என்று எபிரேயர் 11:11 வாசிங்க. சாராள் இப்பொழுது விசுவாசம் உள்ளவளாகி கர்ப்பந்தரிக்க பலன் அடைகிறாள். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவங்களுடைய சரீரத்தை மறுரூபப்படுத்துகிறார். அந்த சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி வரும் பொழுது ரெண்டு பேர் எங்கா மாறுகிறார்கள். 20 அந்த அபிமிலேக்கு சாராளை ஒரு அழகான பெண் என்று தனக்கு மனைவியாக்கி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அவள் அவ்வளவு பியூட்டிபிள் கேலா மாறிவிட்டாள். இது ஆபிரகாம் யங் மேனா மாறிவிட்டான். கத்தர் என்ன செய்தால் அங்கே கற்பந்தரிக்க பலம் தந்து ஈசாக்கை அங்கே கட்டளையிட்டார். அந்த சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி வரும் பொழுது தான் அவங்களுக்கு அந்த குமாரன் வந்தது. அவங்களுடைய பாடி சேஞ்ச் ஆனது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கு. 2000 முன்னாக தேவன் மாம்சத்திலே வந்தார். இயேசு என்ற நாமத்திலே அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஜனங்கள் அவரை புறக்கணித்தார்கள். இப்பொழுது உலக சோதாமின் நிலைமை அடையும் பொழுது அந்த சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வரும். ஒரு மனுஷன் மூலமாக வருகிறோம். இயேசு செய்த அதே அற்புதங்கள், அதே அடையாளங்கள், அதே ஓபனிங் ஆஃப் த வேர்டு இந்த கடைசி காலத்திலே வந்திருக்கிறது. இது நமக்கு சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு இதை நம்ம மேலே போறதுக்கு அது வந்து இந்த ஊழியம் பரிபூர்ணமான வார்த்தை நமக்கு வந்திருக்கிறது. ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி இன்னைக்கு ரிபீட் ஆகியிருக்கிறது. அருமையான அதே ஆபிரகாமுக்கு அது வந்தது. இது இந்த தம்பதியார்களுக்கு அது வந்திருக்கிறது. இந்த தம்பதியார்களுக்கு வரும் பொழுது அவள் வந்து அந்த அதே சேஞ்ச், அதே பிளஸ்ஸிங் அவர்களுக்கு வரும். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்குள்ளே வரும். லோத்துவை நம்ம பார்க்கும் பொழுது அவனுக்கு எந்த சன் ஆப் மேன் மினிஸ்ட்ரியும் வரல. அந்த ரெண்டு தூதர்களும் போய் அவனை வெளியே அழைத்தார்கள். சோதமே விட்டு நீ வெளியே வா, சோதம் குமாரா அழிய போகிறது என்று சொல்ல. உலக அன்னைக்கு சோதமின் நிலைமை அடைந்திருக்கு. உலக அன்னைக்கு அதிக பாவத்தில் இருக்கிறது. லோத்து அந்த பாவிகள் மத்தியிலே போய் இருக்கிறான். அவனுடைய மனைவி உலகப்புறமாய் இருக்கிறாள், ஆடம்பரமாய் இருக்கிறாள். அவனுடைய பிள்ளைகள் உலகப்புறமாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு, அவள் மேக்கப் பண்ணி கொண்டு, அவள் உலகப்புறமாக உடை உடுத்தி கொண்டு இருக்கிறார்கள். மாடர்ன் கேர்ள்ஸாக இருக்கிறார்கள். அவனுடைய மனைவி இதோ அவள் வந்து அநேக இதுக்கு தலைவியாக இருக்கிறாள். இவன் மேயராக இருக்கிறான். இதோ அந்த ரெண்டு தூதர்கள் அங்கே போனாங்க. இந்த கத்தர் அங்கே போகலை. கத்தர் ஆபிரகாமிட்ட இருக்கிறார். அந்த தூதர்கள் தான் அங்கே போனாங்க. அதனால அவன் வந்து மனுஷகுமாரன் ஊழியம் அவனுக்கு வரல. அந்த தூதர்கள் போயிட்டு அவனை அன்பினால, அவன் மேல உள்ள அன்பினாலே வெளியே இழுத்து கொண்டு வந்தார்கள். ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்னார். அதனால பாருங்க, இவனுக்கு ஆபிரகாம் எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிறான். அவனோடு ஸ்டார்ட் பண்ண அதே தம்பதியார்கள் கடைசியில எப்படி வராங்க? எந்த ஆவிக்குரிய வெளிப்பாடும் கிடையாது, எந்த ஆவிக்குரிய எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. தேவனோடு கூட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதபடி அவன் ஜீவித்தான். இத கடைசியாக என்ன நடந்தது? இது அவன் என்ன சென்றால் போகும்பொழுது மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூணானாள். ஆதியாம 19:26 இயேசுக்கு சொல்லுகிறார், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்க. ரிமெம்பர் லாட்ஸ் வைஃப். லூக்கா 17 அங்கே 32 வாசிக்கிறோம். அவள் என்ன சொன்ன, புருஷன் பின்னால போய்கொண்டிருந்தவ பின்னிட்டு பார்க்கிறாள். உலகத்தை பின்னிட்டு பார்க்கிறாள். புருஷனுக்கு அவள் சப்மிஸா இல்லை, புருஷனுக்கு கீழ்ப்படியவில்லை. புருஷனுடைய அன்பை இழந்து, உலகத்துக்காக புருஷனுடைய அன்பை இழந்து உலகத்தை பின்னிட்டு பார்த்தாள் என்று பார்க்கிறோம். அதே போலதான். ஆனால் சாராள் வந்து தன் கணவனை ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள் என்று பைபிள்ல வாசி. ஆண்டவன் என்றால் எஜமான் அர்த்தம். 1 Peter 3:6 வாசிக்கலாம்.
அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால்.
இதோ ஆண்டவன் என்று சொல்லி, ஆண்டவன் என்றால் எஜமான், ஆண்டவர் என்றால் கர்த்தர். அதனால ஒரே எழுத்துல தான் வித்தியாசம் இருக்கு. பைபிள்ல ஆண்டவன் என்றால் எஜமான் அர்த்தம். ஒரு எஜமானுக்கு கீழ்ப்படிவது போல சாராள் கீழ்ப்படிந்தார். மேசி அதை தான் செய்ய வேண்டும். ஆபிரகாமுடைய அன்பு சாராள் மேல இருந்தது. எப்ரோனிலே அவர்கள் வாழ்கிறார்கள். ஹஸ்பண்ட் லவ் அவளுக்கு இருந்தது. ஆனால் இவள் ஹஸ்பண்ட் லவ்வை விட்டு விட்டு விட்டால் லோத்தின் மனைவி, அவள் உலகத்தை பின்னிட்டு பார்த்தாள். ஆனால் சாராளும் ஆபிரகாமும் அவள் எப்ரோன்ல இதோ அவள் வந்து ஒருமித்து வாழ்ந்தார்கள். அவங்க வந்து அவள் வந்து தன்னுடைய கணவனை நேசித்தாள், கணவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். சப்மிட், சப்மிசிவ் ரெவரன்ஸ் டு ஹர் ஹஸ்பண்ட். தன்னுடைய புருஷனுக்கு பயபக்தி, தன் புருஷனுக்கு கீழ்ப்படி. எவ்வளோ படித்திருந்தாலும் எவ்வளோ அந்தஸ்தில் இருந்தாலும் கணவனை வந்து நம்ம வந்து கீழ்ப்படிய வேண்டும். தமிழில் வந்து உலகத்தின் மக்கள் சொல்லுவாங்க, கல்லுனாலும் கணவன், புல்லுனாலும் புருஷன். புருஷனை அவிதமாய் கனப்படுத்த வேண்டும். சாராள் தன்னுடைய கணவனை எஜமான் என்று சொல்லி, ஆண்டவன் என்று சொல்லி அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். லோத்தின் மனைவியை தன்னிச்சையா ஜீவிக்கிறவன், அவள் புருஷன் பின்னால ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக பின்னிட்டு பார்க்கிறாள். பாருங்க, இதுதான் உலகத்துல நம்ம காண்கிறோம். இந்த ஃபேமிலி எப்படி இருக்குது? ஆபிரகாம் ஃபேமிலி இது. ஸோ டேனியல் ராஜா ஃபேமிலி, ஆபிரகாம் ஃபேமிலி சிறு வயதுலேருந்து வார்த்தையில் வளர்க்கப்பட்டிருக்கிறார். ரெண்டு பேரும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, ரெண்டு பேருமே சத்தியத்தில் வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை ஆபிரகாமுடைய வாழ்க்கையாக தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் கத்திரை இறங்கி வந்திருக்கிறார், மேகத்திலே வந்திருக்கிறார். தட் இஸ் செவன் சீல், ஏழாம் முத்திரை. தேவன் தம்முடைய அன்பை ரிவீல் பண்ணியிருக்கிறார். வாட் இஸ் த அட்ராக்ஷன் ஆன் த மவுண்ட்? அந்த மலையின் மேல் உள்ள கவர்ச்சி என்ன? காட் இஸ் ஃபுல்ஃபில்லிங் இஸ் வேர்டு. தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் தம்முடைய மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வருகிறார். இது தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. 2000 வருஷத்துக்கு முன்பாக உலகத்திலே வந்தார். எதற்காக? மனவாட்டிக்காக, ஜீவனை கொடுப்பதற்காக. இப்பொழுது அவர் வந்து மேகத்திலே அவர் ரிவீல் ஆயிருக்க, எதுக்காக? மனவாட்டியை மேலே எடுத்து செல்வதற்காக. அவர் பின்பு மனவாட்டியோடு உலகத்தில் வந்து ஆளுகை செய்வார். உலகத்தை 1000 வருஷம் ஆளுகை செய்வார். இயேசு தம்முடைய பிரைடுக்காக எவ்வளோ அன்பை காண்பிச்சார். அதே போல தான் கணவன் டேனியல் ராஜா மெஸ்ஸிக்கு அவ்விதமான அன்பை காண்பிக்கும் பொழுது, இதோ மெஸ்ஸி வந்து அந்த சாராளை போல தன் ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருக்கும் பொழுது இந்த லைஃப், இவங்களுடைய லைஃப் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிளில் என்ன வாசிக்கிறோம் என்றால், ஆபிரகாமுடைய சந்ததியிலே, அங்கே ஆபிரகாமுடைய சந்ததியிலே ஈசாக்கு வருகிறான். ஈசாக்கு வந்து யாக்கோபை கொண்டு வருகிறான். யாக்கோபு யோசேப்பை கொண்டு வருகிறான். பின்பு அந்த சந்ததியிலே யார் வருகிறார் என்றால், அங்கே டேவிட் வருகிறான். தாவீது சந்ததியிலே இயேசு கிறிஸ்து வருகிறான். அவனுடைய சந்ததி ஆசீர்வாதமான சந்ததி. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கை கொடுக்க 1000 தலைமுறை இறக்கம் செய்வேன். ஆபிரகாமின் சந்ததிக்கு ஆண்டவர் 1000 தலைமுறை இறக்கம் செய்தார். அதனால் அவனுடைய சந்ததியிலே ராஜாக்கள் தோன்றினார்கள். அவன் சந்ததியிலே கிறிஸ்து, அங்கே ராஜாதி ராஜா கிறிஸ்து அங்கே வருகிறார். அந்த ஆபிரகாமின் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென்,
ஆமென்.
ஆனால் லோத்து என்ன செய்தான்? அம்மோனையும் மோபியனையும் பிறப்பித்து அவர்கள் 10ஆம் தலைமுறையிலும் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது. ரெண்டு கப்புள்ஸ், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் புறப்படுகிறார்கள், பபிலோனை விட்டு புறப்படுகிறார்கள். ஆனால் ஒருத்தருடைய லைஃப், ஒரு கப்பலுடைய லைஃப் எப்படி போச்சு, இன்னொரு கப்பல் எப்படி போச்சு? நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம், ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர், ஆபிரகாமை அழைத்த கர்த்தர், ஏதோ உங்களை கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் சயனில் இருக்கிறது, த மவுண்டன் ஆஃப் லவ். அது வந்து அன்பினுடைய சிகரமாய் இருக்கிறது. த மவுண்டன் ஆஃப் லவ் இஸ் த பிளேஸ் டு பி. த மவுண்டன் இஸ் கோல்டு மவுண்ட் சயன். நம்ம இன்னைக்கு மவுண்ட் சயனுக்கு வந்திருக்கோம், சியோனுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்ட்ல வரும்பொழுது சயனுக்கு வந்திருக்கிறோம். இந்த ஸ்டாச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேன்ல வந்திருக்கிறோம். நம்ம இந்த ஹெட்ஸோனுக்கு வந்திருக்கிறோம், இந்த மவுண்ட் சயனுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் சியோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது மணமக்கள் வந்து பதிவேட்டிலே கையெழுத்து போட வேண்டும். ஸோ ஜீவானந்த் அவர்கள் இங்கே வந்து பாடலை பாடும் பொழுது மணமக்கள் தங்களுடைய கையெழுத்தை போட வேண்டும். ரெண்டு பேர் சாட்சி கையெழுத்து போட வேண்டும். சாட்சி கையெழுத்து போடுவர்கள் உங்களுடைய ஆத்தர் கார்டு செராக்ஸ் காப்பியை கொண்டு வர வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
பாடல் தாளிலே பாடலில் 3 ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே.
ஆசீர்வதியும் கர்த்தரே ஆனந்த மிகவே. இன்பத்தோடன் பாக்கி தோட்டமே உம்மிலே தங்கி தரிக்க ஆசாரியரும் பன்ராஜரும் ஆசீர்வாதித்திடும் ஒற்றுமையாக்கும் இவரை ஓடாக நீரின்றே பற்றோடும் மீது சாய்ந்துமே பாரில் நெஞ்சத்திலே பித்தருளும் நீரகராஜனாய் எத்தவான் ராயர் சேயர்க்கே ஓப்பாய் ஒழுகவே விசிரோமான ஜோதி கதிரிங்கே மேசியாய் எம்மனவாலனே ஆசாரியரும் பன்ராஜனும் ஆசீர்வாதித்திடும் பூதல ஆசீர்வாதத்தால் பூரணமாகவே ஆதரித்தாலும் பந்துமை என்றும் பிரஸ்தாபிக்க ஆதேவக்கு வைத்தீர்மானம் ஆம்போலருளுமே விசிரோமான ஜோதி கதிரிங்கே மெசியாயம்மனவாலனே ஆசாரியரும் பன்ராஜனும்
அறிவிப்பு. நமது தேசத்தின் சட்டத்தின்படியும் நமது சபை ஒழுங்கின்படியும் டேனியல் ராஜாவும் மெர்சியும் இன்று முதல் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அறிவிக்கிறேன். ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். ஆமேன். ரெசப்ஷன் வந்து சாலிகிராமம் சத்யா கார்டன் 80 ரோடு கடை என் 10 கோல்டன் பாரடைஸ் திருமண மண்டபத்தில் நடைபெறும். ஆபிஜ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதானே கோல்டன் பாரடைஸ் திருமண கூடத்தில் ரெசப்ஷன் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருமே அந்த ரெசப்ஷனில் நீங்கள் பங்கு பெறும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வெட்டிங் மார்ச் மங்களம் செழிக்க கிருபை அருளும் என்ற பாடல் பாடும் பொழுது கடைசி சரணம் பாடும் பொழுது மாப்பிளை பெண்ணுடைய கையை பிடித்துக் கொண்டு கூடாது, கையை பிடிச்சுக்கிட்டே ஸ்லோவா வெட்டிங் மார்ச் பண்ண. அதனால அந்த பாடல் மங்களம் செழிக்க கிருபை அருளும் என்ற பாடலை
மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே, மங்களம் செழிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே, மங்கள நித்திய மங்களம் நீ மங்கள முத்தியும் நாதரும் மங்களமுத்தியும் நாதரும் நீ எங்கள் பொங்கல் மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் ஆம்பிரகாம் தேவனி உத்தம சக்திய நித்திய தத்துவ மெத்த மகத்துவ அத்தனு கத்தனம் ஆம்பிரகாம் தேவனி மங்களம் தெளிக்க கிருபை அருளும் மங்கள மங்களம் தெளிக்க கிருபை அருளும் மங்கள சங்கையின் நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் நீ சங்கையின் நித்திய நாதனும் நீ பங்கமில் சத்திய போதனும் நீ மங்கமாட்டிமை நீ தங்க காட்டியும் நீ இத்தரை இத்திருமனத்தினிருவ ஒத்து நல்லின்பம் உத்தவர் வாழ்த்திட நடத்தியருளுமி இத்தரை மனத்திருவர் ஒத்து நல்லிங்கம் புற்றவர் வாழ்ந்த நடத்தியருளுமே மங்களம் தெளிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே மங்களம் தெளிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே மங்கள மனமகன் டேனியல் ராஜாவுக்கும் மங்கள மனமகள் மேர்சிக்கும் மங்கள மனமகன் டேனியல் ராஜாவுக்கும் மங்கள மனமகள் மேர்சிக்கும் மானுவேலர்க்கும் மகானுபாவர்க்கும் அழித்திடும் நித்திய நீவுனை புத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கும் பக்தியுடன் புத்தி முக்தி அழித்திடும் நித்திய நீவுனை புத்தியம் செய்திடும் சத்திய வேதர்க்கும் மங்களம் தெளிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே மங்களம் தெளிக்க கிருபை அருளும் மங்கள நாதனே